ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபநிஷத். இப்ப இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல கடந்த வகுப்புகள்ல 4 அத்தியாயங்கள் முடிச்சோம். இப்ப இன்றைக்கு 5வது அத்தியாயம் வந்திருக்கிறோம். இப்ப இந்த 5வது அத்தியாயம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, பிராண வித்தை அப்படின்னு பிராணனை பற்றி பேசுது. இது வந்து முக்கியமான ஒரு வித்தை, பிராண வித்தை. இப்ப பிராணன் அப்படிங்கும் போது நம்ம ஜென்ரலா என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நமக்குள்ள இருக்கிற பிராணன் தான் பிராணன் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப நமக்குள்ள உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கிற மூச்சு காற்றுதான் நம்ம வந்து பிராணன் சொல்றோம், அவ்வளவு உயிர்னு சொல்றோம். இது மாதிரி நம்ம வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம், பிராணன் பத்தி நமக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவம். சாஸ்திரம் இந்த பிராணனை வந்து 2 வகையில குறிப்பிடுது. ஒன்னு வந்து சமஸ்தி பிராணன், இன்னொன்னு வந்து வியஸ்தி பிராணன் அப்படின்னு 2 விதமான பிராணங்களை பற்றி சொல்லும். அது என்னங்க சமஸ்தி பிராணன் வியஸ்தி பிராணன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சமஸ்தி பிராணன் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய காற்று, மூச்சு காற்று, அது எல்லாமா இருக்கு, ஈஸ்வரனா இருக்கு, இந்த பிரபஞ்சமா இருக்கு, அதுக்கு வந்து சமஸ்தி பிராணன்னு பேரு. அப்படி வெளியிருக்கிற அந்த சமஸ்தி பிராணன் வந்து பர்டிகுலரா நம்ம உடம்புக்குள்ள இயங்கும் போது, உயிரா உணர்வா நம்ம உடம்புக்குள்ள வேலை செய்யும் போது அதுக்கு வந்து வியஸ்தி பிராணன்னு பேர். அப்ப இங்க பிராணன்ல 2 வகை இருக்குன்னு நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரே பிராணன் தான், அது நமக்குள்ள வந்து வேலை செய்யும் போது அதை நம்ம வியஸ்தின்னு சொல்றோம், வெளியிருக்கும் போது அதை சமஸ்தின்னு சொல்றோம். இந்த சமஸ்தி வியஸ்தி வந்து வேதாந்த சாஸ்திரங்கள்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். இதுக்கெல்லாம் நான் ஏற்கனவே விளக்கம் கொடுத்துருக்கிறேன். அதாவது இதை புரிஞ்சுக்கிறதுக்காக புதுசா வந்தவங்களுக்காக அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு தென்னந்தோப்புக்கு போறோம் அப்படின்னா, அந்த தென்னந்தோப்புல ஏகப்பட்ட தென்னை மரங்கள் இருக்கும், ஒரு 1000 தென்னை மரங்கள் இருக்கு அப்படின்னா, அந்த 1000 தென்னை மரங்களை சேர்ந்த ஒரு தோட்டத்தை நம்ம எப்படி சொல்லுவோம், ஒட்டுமொத்த தோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க எல்லா தென்னை மரங்களும் இருக்குங்க, அது ஒரு தோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தென்னந்தோப்பு, தென்னை தோட்டம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அப்படி அந்த மாதிரி எல்லா தென்னை மரங்களும் சேர்ந்த இடத்துக்கு பேர் வந்து இங்க நம்ம சமஸ்தின்னு புரிஞ்சுக்கணும். சமஸ்டினா எல்லா தென்னை மரங்களும் சேர்ந்த இடம். அது மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள மட்டும் தனியா ஒரு தென்னை மரம் வளர்த்துறோம், இப்ப நம்ம வீட்டுக்கிட்ட, அப்ப அது ஒரு தனி மரம். அப்ப அந்த தனி மரத்துக்கு பேர் வந்து வியஸ்டின்னு பேர். அது மாதிரி இங்க பிராணனை என்ன பண்ணுதுன்னா, சாஸ்திரம் வந்து 2 வகையில குறிப்பிடுது. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச பிராணனை வந்து சமஸ்டி பிராணன் என்றோம். தனிப்பட்ட உடலிலே நம்முடைய உடலுக்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கின்ற பிராணனை வந்து வியஸ்டி பிராணன் என்றும் இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. இப்ப நம்ம அதைத்தான் இந்த 5வது அத்தியாயத்துல பார்க்க போறோம். இதுக்கு பேரு வந்து பிராண வித்யா, பிராண வித்தை வந்து இப்ப நம்ம பார்க்கறோம். இப்ப வந்து சூரிய சந்திரர்கள் மற்றும் வானத்தில் இருக்கின்ற மற்ற கோள்கள், விண்மீன்கள் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கறோம் இல்லையா இந்த பிரபஞ்சத்துல. இது எல்லாம் எதன் பின்னால இருக்கு, எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த சமஸ்டி பிராணன்லதான் இதெல்லாம் இயங்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம பார்க்கும்போது இந்த விண்மீன்கள்லாம் எப்படிங்க இயங்குது அப்படின்னா, இந்த விண்மீன்களை ஒரு இயக்கத்துக்குள்ள வச்சிருக்கிறது வந்து அந்த சமஷ்டி பிராணம் தான் வச்சுக்கிட்டு இருக்கு, அதனுடைய சக்தி தான் அது. அப்ப அதனுடைய சக்தியில இந்த ஒட்டுமொத்த இயக்கம் இருக்கு, இந்த பிரபஞ்சம் இயங்கி கொண்டிருக்கு. அப்ப அதுவே நம்மிடத்துல நம்முடைய தனிப்பட்ட உடம்புக்குள்ள வந்து நம்முடைய உடலையும் மனதையும் புலன்களையும் இயக்குகின்ற நிலையில அது வியஸ்டி பிராணன் என்பதாக தனிப்பட்ட முறையில் நம்மிடத்துல பெயர் வைத்து அழைக்கப்படுகிறது. அதுக்கு நம்ம என்ன பெயர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, உயிர், உணர்வு, உள்ளுணர்வு அப்படின்னு நம்ம பேர் வச்சிருக்கோம். அப்ப இந்த பேர்ல தான் நம்ம என்ன பண்றோம், இந்த பிராணனை வந்து நம்ம உடம்புக்குள்ள வச்சு நம்ம உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த பிராணம் தான் நம்ம உடம்பு இயக்கிட்டு இருக்கு. நம்ம உடம்பு இயக்குவது மட்டும் இல்லை, நம்முடைய புலன்களும் இதனுடைய அடிப்படையில் தான் இயங்கி கொண்டிருக்கு. பிராணங்களுடைய அடிப்படையில தான் புலன்களும் இருக்கு. அப்ப இந்த பிராணன் வந்து ஒட்டு மொத்தமா பார்க்கும்போது இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு பேராற்றல் என்பதாக நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இங்க வந்து பிராணம் தான் மிகப்பெரிய ஒரு சக்தி, மகாசக்தியாக பார்க்கப்படுகிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மகாசக்தியை தான் இங்க வந்து சாஸ்திரம் பல வகையில அழைச்சிக்கிட்டு இருக்கு. அதை நமக்கு உள்ள போகும்போது, மனிதனிடத்துல உள்ள போகும்போது அதுக்கு முக்கிய பிராணங்களாக ஒரு 5 பிராணங்களை வச்சிருக்கோம். பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன் அப்படின்ட்டுலாம் உள்ள வந்து தனித்தனி பெயர்கள்ல குறிப்பிடப்படுகின்றதாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஒரே பிராணன் தான் நம்ம உடம்புக்குள்ள போகும்போது அது ஒவ்வொரு இடத்துல எப்படி இயங்குதோ அதை பொறுத்து அதற்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கே தவிர, அந்த பெயர் மாற்றத்தை வைத்து கொண்டு இது வேற பிராணன் அது வேற பிராணன் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. நம்முடைய புரிதலுக்காக அப்படி எல்லாம் தனித்தனி பெயர்ல வச்சு அழைக்கிறாங்களே தவிர, உண்மையில இருப்பது ஒரே பிராணன் தான். அதை நீங்க நல்லா இங்க புரிஞ்சுக்கணுங்கிறது இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அப்போ இங்கே உடம்பையும் மனதையும் இயக்குகின்ற ஆற்றல் என்ற பொருளிலே பிராணன் பயன்பாட்டில் இருக்கிறது. அப்ப இங்க இந்த உடம்பு மனது அப்படிங்கும் போது இங்க என்ன பண்ணுது, இந்த இயக்கம் வேணும் இல்லையா, இந்த உடம்பும் இயங்கணும் மனசும் இயங்கணும், அதுக்கு முக்கியமான கருவி என்ன அப்படின்னா இந்த பிராணன் தான். அப்ப இங்க எல்லாவற்றுக்கும் உடம்புக்கும் மனதுக்கும் எல்லாம் முக்கியமா இருக்கிறது இது பிராணனாகத்தான் பார்க்கப்படுகிறது என்று நம்ம இங்க பார்க்கணும். அப்ப இந்த பிராணனுடைய இரண்டு முக்கிய மகிமைகளும் இங்க பேசப்படுகிறது. இப்போ அந்த அதுக்கு பின்னாடி என்ன சொல்லுது இந்த சாஸ்திரத்துலன்னா, வாக்கு கண்ணு காது மற்றும் மனசு ஆகிய ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மகிமையும் இங்க பேசப்படுகிறது. ஏன்னா ஒரு வாயின்னா அந்த வாயினுடைய வாக்கு எப்படி இருக்கணும், கண்ணுனா கண்ணுடைய தன்மை எப்படி இருக்கணும், காதுகள்னா அது எப்படி இருக்கணும், மனசுன்னா அது எப்படி இருக்கணுங்கிறது எல்லாமே வந்து இங்க சாஸ்திரம் கொஞ்சம் விரிவுபடுத்தி பேசுது. ஏன்னா இங்க விஷயம் என்ன அப்படின்னு நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்போது, இங்க வந்து சூட்சமா இருக்கக்கூடிய அந்த பிராணனானது அல்லது அந்த மனசானது இங்க ஸ்தூலமாகிய உடம்புக்குள்ளதான் வந்து இயக்கம் பெறுது. இந்த உடம்புக்குள்ள வரும்போது இயக்கம் பெறுது இல்லையா, அந்த இயக்கத்தின் அடிப்படையில இங்க வாக்கு காது கண்ணு இது எல்லாம் வந்து எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதனுடைய பயன்பாடு என்ன அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து நம்ம இங்க பார்க்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னு தான் இந்த சாஸ்திரம் சொல்ல வர்ற விஷயம். அப்போ அதை நம்ம இங்க நல்லா புரிந்து கொண்டு இங்க நம்ம நடைமுறைப்படுத்தணும். இந்த இடத்துல உபநிஷத்தினுடைய இந்த ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய முதல் மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஓம் மூத்ததும் முதன்மையானதுமான ஒன்றை யார் அறிகிறானோ அவன் மூத்தவனாகவும் முதல்வனாகவும் நிச்சயமாக ஆகின்றான் அப்படின்னு சொல்லி இந்த முதல் மந்திரம் இங்க சொல்ல வருது. அப்ப இங்க மனம் மற்றும் புலன்களை விட மூத்ததும் முதன்மையானதும் எது இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பிராணன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ நம்முடைய கருவில் இருக்கின்ற உயிரிலே வாக்கு மனம் போன்ற புலன்கள் செயல்படுவதற்கு முன்பு பிராணன் தான் செயல்படுகிறது. அது வெறும் பிண்டமாக இருக்கின்ற கருவில் இயக்கம்தான் அங்கு பிராணன் என்பதாகவும் பார்க்கப்படுகிறது. அதாவது பிராணனின் செயல்பாடு தான் முதன் முதலாக தோன்றுகின்றது, எனவேதான் பிராணன் மூத்ததாக கருதப்படுகிறது என்று இங்கே சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப ஒரு தாயினுடைய கர்ப்பத்துல ஒரு கரு உருவாகுது. இப்ப அந்த கரு உருவான உடனே அதுக்கு தேவையான உயிர் தான் இங்க வந்து பிராணனா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுதான் முதல் முதல்ல அந்த கரு உருவாவதற்கு காரணமா இருக்கு. அந்த உயிர் தான் உடம்பு எடுக்குது. அப்ப அந்த உயிர் தான் இங்க உணர்வா இருக்கு, ஒரு உடலை எடுக்க போகுது, அதுதான் பிராணன் என்று அழைக்கப்படுகிறது. அதுதான் முதல் முதல்ல அந்த உடல் உருவாவதற்கே காரணமா இருக்குங்கிறதுனால அதுதான் மூத்தது என்று பார்க்கப்படுகிறது, முதலாவதாக இருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது. அதுக்கு பின்னாடிதான் உடம்பு வருது, உடம்புக்கு பின்னாடிதான் புலன்கள் வருது, புலன்களுக்கு அப்புறம் தான் மனசெல்லாம் வந்து இப்ப நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்குது. மனசெல்லாம் எப்போ வேலை செய்யும், கண்ணு ஒண்ணு பார்த்த உடனே அது என்னன்னு ஆச்சரியமா பார்க்கும், அப்புறம் ஒருத்தர் பேசுறதுல காது வழியா கேட்கும், இதுதாங்க பேனா இதுதாங்க பென்சில் அப்படின்னு ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா. அப்படி சொல்லி கொடுக்கும்போது தான் நமக்கு இது பேனா இது பென்சில் அப்படிங்கறதெல்லாம் புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம திரு திருன்னு முழிச்சுட்டு இருப்போம். ஏன்னா நம்ம சிறு குழந்தைகளா இருக்கும்போது நமக்கு வந்து கண்களால் ஒரு காட்சியை கண்டாலும் அந்த காட்சியின் மூலமா இது இது இன்னது என்று பகுத்தறிய முடியாத ஒரு நிலையில இருக்கிற குழந்தைகளா இருக்கிறதுனால நமக்கு அது சொல்லி கொடுக்கும்போது மட்டும்தான் இது பேனா இது பென்சில் நமக்கு அனுபவம் ஆகுது இல்ல. அப்ப இதுக்கு என்ன நமக்கு தேவைப்படுது, புலன்கள் தேவைப்படுது. அப்ப புலன்கள் மூலமா நம்ம ஒரு விஷயத்த அனுபவம் ஆக்கணும்னா அந்த புலன் இயங்குவதற்கு பின்னாடி இங்க மூச்சு இருக்கணும், அதாவது பிராணன் இருக்கணும். அப்பதான் புலன்கள் செயல்படும், அப்பதான் காது கேட்கும், நம்ம சொல்ற விஷயத்த காது கேட்கும், அந்த கண் வந்து பார்வையை பார்க்கும். அப்ப எல்லாமே இந்த புலன்கள் இயங்குறதுக்கு பின்னாடி எது ஆதாரமா இருக்கு அப்படின்னா பிராணன் தான் ஆதாரமாக இருக்கு அப்படிங்கறத இந்த பிராண வித்யா சொல்ல வர சப்ஜெக்ட். அப்புறம் மேலும் என்ன சொல்ல வருது, இப்ப நம்ம மனசுங்கிறது ஒண்ணு எப்போ உருவாகுது, இது மாதிரி விஷயங்களை உள்வாங்கும் போது மனசு உருவாகுது இல்லையா. இப்ப மனசுங்கிறது என்ன, நம்ம எண்ணங்களுடைய தொகுப்பு தான் மனம். அப்ப நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறோம், இது பேனா இது பென்சில் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கும் போது இது எல்லாம் எங்க சேகரிக்கப்படுகிறது, மனதினுடைய தொகுப்பாக மாறும்போது தான் அந்த மனம்ங்கிற அந்த தகுதியை அடையுது. பல்வேறு எண்ணங்களுடைய ஒரு தொகுப்பு தான் இங்க மனம் என்பதாக பார்க்கப்படுவதனால அப்ப இந்த மனதையும் இந்த உடலையுமே உண்டாக்குவது எது அப்படின்னு நீங்க ரொம்ப ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா பிராணன் தான் உண்டாக்குது. ஏன்னா பிராணன் தான் உயிரா இருக்கு, அப்ப இந்த பிராணன் தான் சூட்சமா இருக்கு. அப்படிப்பட்ட பிராணன் எப்படி இருக்கு, சமஷ்டி பிராணனா இருக்கு. உடம்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி அது ஒட்டுமொத்த பிரபஞ்ச பிராணனா இருக்கு. அது தாயினுடைய கர்ப்பத்துக்குள்ள போன உடனே அது தனி உடல் தேவையின் நிமித்தம் ஒரு தனியான ஒரு உடலாக மாறுது. அவ தனியாக ஒரு பிண்டமாக வளருது, உள்ள வந்து ஒரு உடம்பு உருவாகுது, தாயினுடைய கர்ப்பத்துக்குள்ள ஒரு உடம்பு உருவாகுது. அப்ப அந்த உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே வரும்போது அங்க என்ன நடக்குது, தாயினுடைய தொப்புள் கொடி இருக்கு இல்லையா, உள்ள வந்து தாய்க்கும் இந்த குழந்தைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷன் தொப்புள் கொடி மூலமா தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கும். அப்ப அந்த தொப்புள் கொடி மூலமா தான் அந்த குழந்தை உள்ள பிண்டமா இருந்தாலும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கு. அந்த குழந்தை வந்து நம்ம சொல்றோம்ல, சில குழந்தைங்க வந்து தாய்க்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி இறந்து போயிடும். அப்ப வந்து டாக்டர் சொல்லுவாங்க, இல்லைங்க அந்த குழந்தை உள்ளே இறந்து போயிடுச்சு, அதை நீங்க ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்ட்டுருவாங்க. அப்ப இங்க உயிர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியே வந்து வர்றது கிடையாது. இப்ப நம்ம அலோபதி மருத்துவம் என்ன சொல்லுது, அந்த குழந்தைய வெளியே கொண்டு வந்த உடனே அதை தலைகளா பிடிச்சி ஆட்டினா கொஞ்ச நேரத்துல அது உயிர் வந்துடும், அப்பதான் அது மூச்சியா வாங்குது, அப்ப அதுதாங்க உயிர் அப்படின்னு அலோபதி மருத்துவம் அப்படி நினைச்சிட்டு இருக்கு. ஆனா நம்முடைய சாஸ்திரம் அப்படி சொல்ல வரல. நம்ம சாஸ்திரம் வந்து அந்த உயிரே தான் அங்க எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வருது. உயிரே தான் இந்த உடம்பு எடுக்குது, அந்த உயிரே தான் புலன்கள் எல்லாம் உண்டு பண்ணுது, அந்த உடம்புக்குள்ள தேவையான புலன்களை எல்லாம் கண்ணு காது மூக்கு எல்லாமே படைக்குது. அந்த உடம்புல படைச்சு அந்த உடம்ப வந்து வெளியே கொண்டு வரும்போது என்ன கனெக்ஷன் ஆகுது அப்படின்னா, இப்ப நம்ம தனிப்பட்ட உடம்புக்குள்ள இருந்த அந்த உயிரானது அந்த பேருணர்வு சமஷ்டி பிராணனை உள்ள வாங்குது. ஃபர்ஸ்ட் வந்து வியஷ்டி பிராணனா இங்க தனித்துவமா தன்னை உடம்பு உருவாக்குவதற்காக பிரிஞ்சு வந்து இங்க தனிப்பட்ட முறையில தாயினுடைய கர்ப்பத்துக்குள்ள போய் அங்க சின்ன ஒரு பிண்டமாக வளர்ந்து ஒரு 10 மாத குழந்தையாக வெளியே வந்த உடனே அந்த குழந்தை உயிரோடு தான் இருக்கு, கை காலெல்லாம் ஆட்டுது, ஆனா அந்த குழந்தைக்கு சுவாசம் தேவைப்படுது. வெளியே வந்த பிறகு சுவாசம் தேவைப்படுது. அப்ப அந்த சுவாசம் தான் இங்க வெளியே இருக்கிற மூச்சுக்காற்று. அப்ப அந்த மூச்சுக்காற்று உள்ள நுழையும் போதுதான் அந்த குழந்தையே உயிர் பிழைக்குது, இல்லைன்னா அது இறந்து போகுது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க இல்லையா. அப்ப இங்கதான் விஷயம் இருக்கு. அப்ப இங்க என்ன கனெக்ட் ஆகுது அப்படின்னா, இங்க வெளியே இருக்கிற சமஷ்டி பிராணனும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற வியஷ்டி பிராணனும் கனெக்ட் ஆயிடுது. கனெக்ட் ஆன உடனே இங்க எல்லாம் ஒன்று, அங்க பிரிக்கவே முடியாது. ஆனா இதை பிரித்து பார்ப்பது எது, அதுக்கு பின்னாடி நம்ம கிட்ட உண்டாக்கப்பட்ட மனசு. இப்ப நம்ம மனசு வர்றதுக்கு முன்னாடி நாம நீங்க வேற நான் வேறங்கிற அந்த டுவாலிட்டி இல்லை, நம்ம யாருன்னே தெரியாம இருக்கிறோம். ஆனா மனசு டெவலப் ஆகாதான் நமக்கு எல்லாமே இருமைகள்ல புகுத்தப்படுது. அப்ப இங்க பிராணன் ஒன்றாக்கப்படும் போது இங்க ஈஸ்வர பிராணன் தனியா இருக்குது, எனக்கு தனியா ஒரு பிராணன் இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஏன் என்றால் தனியாக இருந்த உயிர் வந்து வெளியிருக்கிற ஈஸ்வர பிராணனோட இணையும் போதுதான் இயக்கத்துக்கே வருது. அப்ப அந்த இயக்கத்துக்கு வருவதனால்தான் இங்க ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஈஸ்வர நீதிக்குள்ள இருக்கு அப்படிங்கறத இங்க நம்முடைய வேத சாஸ்திரம் தான் சொல்லி காட்டுது. வேற எந்த மருத்துவ உலகமோ சயின்ஸோ இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது, சொல்லவும் முடியாது அவங்களால, ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கே தெரியாது. அப்ப இங்க நம்முடைய சனாதன தர்மம் இதை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு இங்க பிராணன் என்பது பிரிக்க முடியாதது, அது ஒரே பிராணம் தான், ஆனா அது தேவையின் நிமித்தமாக உடல் எடுப்பதின் காரணமாக தன்னை ஒரு வேஸ்ட் பிராணனாக பிரித்து கொண்டு உருவாக்கி கொள்கிறது. அப்படி உருவாக்கி கொண்டு ஒரு உடல் மூலமாக வெளிப்பட்டு மீண்டும் அது சமஷ்டி பிராணனோடு இணைஞ்சி தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்கிறது. அந்த அடிப்படையில தான் இங்க இந்த உடலானது இயங்குது, இந்த மனசானது இயங்குது அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மையை இந்த பிராண வித்யா நமக்கு சொல்ல வருது. இதுதான் இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய ஒரு முக்கியமான வித்தை, பிராண வித்தை. அப்ப இந்த வித்தை வந்து இந்த விஷயத்தை நமக்கு சொல்லும் போது இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இங்க எல்லாமே உயிரா இருக்கு, எல்லாமே உணர்வா இருக்கு, ஆனா அது எல்லாம் ஒன்றுதான் தெரியல நமக்கு. ஏன் ஒன்றுதான் தெரியல அப்படின்னா, நம்ம மைண்ட் என்ன பண்ணுதுன்னா நான் வேறு அவன் வேறுங்கிறத சின்ன வயசுல இருந்தே பிரிச்சிடுறாங்க இல்லையா. அம்மாவே சாப்பாடு ஊட்டும்போது என்ன சொல்றான், பாரு இந்த சாப்பாடு நீ சாப்பிடலன்னா அந்த பையனை கொடுத்துருவேன், பாரு இதை எடுத்துக்கணும்னா அந்த பூச்சாண்டி பிடுங்கிட்டு போயிடுவான், இப்படிதான் நம்மளை வளர்த்துறாங்க. அப்ப இந்த மாதிரி நம்ம வளரும் போது என்ன நினைக்கிறோம், நமக்கு வேறான விஷயங்கள் இருக்கு, அது நமக்கு எதிரா இருக்குங்கிற மென்டாலிட்டிக்குள்ள நம்ம திணிக்கப்படுறோம், நம்மளை அறியாமையே நம்ம திணிக்கப்படுறோம். அவன் பிடுங்கிக்குவான், இவன் எடுத்துக்குவான், அவன் அபகரிச்சுக்குவான்னு அம்மா சொல்லும் போதே நம்ம மைண்ட் என்ன ஆயிடுது, அவனை எதிரியா பார்க்க ஆரம்பிக்குது இல்லையா. அப்ப தாயினுடைய வளர்ப்புலையும் நம்ம மற்ற விஷயங்களை எதிரியா பார்க்க ஆரம்பிக்கிறோம். பள்ளிக்கூடத்துல போன பிறகு மட்டும் நம்ம என்ன எதிரியா பார்க்காம இருக்கிறோமானா, வாதியார் என்ன சொல்றாரு, இவன் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கான், இவன் நல்லா படிக்கிற பையன், நீ என்ன ரேங்க் வாங்கியிருக்க, நீ உருப்படாத பையன் அப்படின்னு நம்மளை திட்டும் போது நமக்கு என்ன நடக்குது, அந்த பையன் மேல பொறாம குணம் வருது, கோபம் வருது. அப்ப இது மாதிரி கல்வி திட்டமும் நம்மள என்ன பண்ணுது, பல வகைகளை மற்றவங்கிட்ட பிரிச்சு காட்டுது. நம்மளை நம்முடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்த முடியாம இன்னொருத்தனோட கம்பேரிசன் பண்ணி பண்ணியே நம்மளை வளர்த்துறாங்க பாத்தீங்களா. அது வந்து தாயின் இடத்துல ஆரம்பிச்சு கல்வி முறையிலையும் அப்படிதான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கை முறையே அப்படித்தான் இருக்கு. எங்க போனாலும் காம்படிஷன் தான், எங்க போனாலும் போட்டி பொறாமதான். அப்ப இதெல்லாம் எங்க கொண்டு போய் நம்மளை நிறுத்திருக்கு, இன்னைக்கு வேர்ல்டு வைடு பாத்தீங்கன்னா எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ஆடுற வார் லெவல்ல வந்து முடிஞ்சிருக்கு. இப்ப நம்ம இன்னைக்கு வார் எல்லாம் பாக்குறோம் இல்லையா, எல்லாம் ஒருத்தர் வந்து எத்தனை பேர் சாகுறானுங்க, ஈரான்ல பாத்தீங்கன்னா அப்படி அடிச்சு சாகுறானுங்க, அப்புறம் நம்ம இப்போ ரஷ்யாவில பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் கொல்லப்பட்டாங்க. இது மாதிரி ஒவ்வொரு நாடுகள்லயும் நம்ம பார்க்கும்போது இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இறந்தாங்க, எல்லாம் நிறைய அப்பார்ட்மெண்ட் எல்லாம் அப்படியே இடிஞ்சு விழுந்துருச்சு, அத்தனை பாம்பு போட்டிருக்காங்க. அப்ப இதெல்லாம் எதனால, பொறாமை குணம், அதாவது இவன் வேற நான் வேற, அவன் இருக்கக்கூடாது, நான் தான் வாழணும் அப்படிங்கிற அந்த கெட்ட புத்தி. அது எங்க தொடங்குதுன்னா சிறு வயதிலேயே தொடக்கப்பட்டு விடுகிறது. அதுதான் நமக்கு எல்லா வகையிலையும் பிரிவினையை உண்டு பண்ணி இறைவன் வரைக்கும் நம்மளை பிரிச்சு வச்சிருக்கு. நான் வேறு இறைவன் வேறுங்கிற மாதிரி நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கு. இதுதான் நம்ம இடத்துல இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை. அதை இங்க சொல்லுது பிராண வித்யா வந்து என்ன சொல்லுதுன்னா, இப்படி எல்லாமே அந்த பிராணனாக இருக்கிறது, ஒட்டுமொத்த பிரபஞ்சமே வந்து சமஷ்டி பிராணனா இருக்கு. அப்ப அந்த சமஷ்டி பிராணிலிருந்து ஒரு சிறு பகுதி தான் வியஷ்டி பிராணனாக இந்த உடலுக்குள்ள இயங்கி கொண்டிருக்கு. அப்ப இந்த வியஷ்டி பிராணனை பிடிக்கும் போதுதான் சமஷ்டி பிராணன் என்னங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு தான் நம்ம உதாரணம் எல்லாம் சொல்லும் போது, கடல் நிறைய தண்ணி இருக்கு, ஆனா அந்த கடல்ல இருந்து வெளிப்படுகின்ற நீர் துளிகள் வந்து கடலுக்கு வேறாக கிடையாது. ஆனா கடல்ல இருந்து தெளிக்கின்ற நீர் துளிகள் பார்க்கும் போது நிறைய நீர் துளிகள் வருதுங்கும் போது அது தன்னை தனித்தனியா நினைச்சுக்குது. ஆனா உண்மை என்ன, அது ஒரே கடல் தான். அது மாதிரி இங்க பிராணனுடைய அடிப்படையில நீங்க வேற உயிர் நான் வேற உயிர் அப்படிங்கறத நம்ம தவறா புரிஞ்சு வச்சிருக்கோம். அந்த அஜ்ஞானம் தான் நம்மளை என்ன பண்ணுது, பிரிவினையை உண்டு பண்ணி நீ வேறு நான் வேறுங்கிற உரிமைகளுக்குள்ள நம்மளை கொண்டு வந்து நிறுத்துது அப்படிங்கறத இங்க சாஸ்திரம் சொல்லி புரிய வைக்குது. அப்ப இங்க இரண்டு மகிமைகளை பத்தி பேசுது இல்லையா, இந்த இடத்துல மகிமை பத்தி பேசும்போது இப்ப வந்து பிராணனுடைய ஆறு மகிமைகள் வந்து இங்க சொல்லப்படுது. இந்த ஆறு மகிமைகள்ல முதல்ல இப்ப நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், இந்த உடம்பு உருவாகுவதற்கான மூத்த விஷயம், அதாவது மூல முதல்வன் யாரு அப்படின்னு பார்த்தா உயிர் தான் மூல முதல்வனா இருக்கு. அப்ப அந்த உயிர் தான் மூல முதல்வன்னா அந்த மூல முதல்வனுக்கு பேர் என்ன, நாதம். அவன் தான் ஓம்காரம். அப்ப இங்க ஓம்காரமா தான் நமக்கு உயிரே இருக்கு. இப்ப நம்ம வந்து இங்க எல்லாமே ஒரு சூட்சமோ பரிபாச ரகசியம். அப்ப இங்க உயிர் அப்படிங்கிற அந்த ஓம்காரம் தான் பிரபஞ்சமா இருக்கு. அப்ப இங்க ஓம்காரம்ங்கிறதே பிராணனா இருக்கு, அதுதான் இங்க விஷயம். அப்ப அந்த ஓம்காரமே நாதமா இருக்கு, அந்த ஓம்காரமே மூல முதல்வனா இருக்கு. அப்ப இங்க எல்லாமே ஓம் தான், ஓமுக்கு வேற இங்க எதுவுமே கிடையாது. அப்ப இங்க அப்படி இருக்கும்போது அந்த ஓமுங்கிற ஒரு விஷயத்தான் இங்க முதலானவன் மூல முதல்வன் கணபதி விநாயகர் அப்படின்னு நமக்கு சமயங்கள்ல சொல்லப்படுகின்ற விஷயமாக பார்க்கப்படுது. சாஸ்திரங்களுடைய அடிப்படையில பார்க்கும்போது இங்க மூல முதல்வனாக யார் இருக்கிறா, பிராணன் இருக்கிறது. பிராணன் தான் முதல் முதலாக தோன்றுகிறது, எனவேதான் பிராணன் மூத்ததாக கருதப்படுகிறது. அப்ப பிராணன் இடத்திலிருந்து வெளிப்பட்டதுதான் இந்த உடல், அந்த உடலிலிருந்து வெளிப்பட்டதுதான் புலன்கள், அந்த புலன்கள் மூலமாக அடையப்பட்டதுதான் மனசு. அப்ப இங்க வந்து ஒரு சூட்சமான பிராணன் என்ன பண்ணுதுன்னா, சூட்சமான விஷயத்தை வந்து ஸ்தூலத்துக்கு மாத்த விரும்புது. அப்படி ஸ்தூலத்துக்கு மாத்த விரும்பும் போது அது உடலை கொண்டு வந்து அனுபவமாக்க பாக்குது, மனசை கொண்டு வந்து அனுபவமாக்க பாக்குது. அப்ப எல்லாமே அதனுடைய கண்ட்ரோல்ல அதனுடைய இயக்கத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதுவே எல்லாமா பரிணமிக்குது அப்படின்னு நம்ம இங்க பாக்கணும். அதாவது ஒரே விஷயம்தான் பல்வேறாக பரிணமிக்குது. அதை நம்ம இங்க புரிஞ்சுக்கிட்டோம்னா இங்க வந்து இருப்பது ஒன்று அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு இங்க வரும். இரண்டாவது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, வாக்கின் மகிமை அப்படின்னு சொல்லி. இப்ப நமக்கு புலன்களுடைய அடிப்படையில நான் சொன்னல ஏற்கனவே நான்கு விஷயங்கள் சொன்னோம், என்னென்ன சொன்னேன், வாக்கு மனம் புலன்கள் அப்புறம் உயிர், அப்படி உயிரில் கலந்திருக்கின்ற இந்த விஷயங்கள் இதெல்லாம் எந்த அடிப்படையில் இயங்குதுன்னா பிராணனுடைய அடிப்படையில் இருக்குதுங்கிறதுனால இப்ப வாக்கினுடைய மகிமையை வந்து இந்த இரண்டாவது மந்திரம் பேசுது. இது எப்படி சொல்லுதுன்னா, வாக்கின் அந்தஸ்தை அறிபவன் உலகத்தாரோடு இந்த சமுதாயத்தோடு அந்தஸ்து உடையவனாகின்றான் என்பதாக இங்கு பார்க்கப்படுகிறது. வாக்கு என்பது ஒரு மிகப்பெரிய சக்தி, அது ஒரு பேச்சாற்றலாக மனிதனிடத்திலே வெளிப்படுகின்றது. அப்பொழுது மனிதனிடத்திலே வெளிப்படுகின்ற ஒரு பேச்சாற்றல் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அப்போ அந்த வாக்கை சரியாக பயன்படுத்த தெரிந்தவன் சமுதாயத்தில் அந்தஸ்தை பெறுகின்றான். அதனால் வாக்கு அந்தஸ்து மிகவும் உயர்ந்ததாக பார்க்கப்படுகிறது என்று இங்க இந்த இடத்துல இரண்டாவது மந்திரம் வாக்கின் மகிமையை பற்றி பேசுது. நம்ம இடத்துல இருக்கின்ற புலன்கள்ல வந்து இப்ப நம்ம பேசணும் அப்படின்னா அந்த வார்த்தை வெளிவரணும்னாலும் அதுக்கு பின்னாடியே பிராணன் இருக்கு. ஏன்னா பிராணன் இல்லைன்னா இப்ப நம்ம காத்தே வராது, வாயில இருந்து காத்தே வரல. அப்ப எப்படி வரும், மூச்சு இருந்தா தான் பேச முடியும். அப்ப இந்த மூச்சை ஆதாரமா வச்சுக்கிட்டுதான் இந்த வாக்கானது நம்ம கிட்ட செயல்படுது, அப்பதான் நான் பேச முடியும். அப்ப நான் பேசுற நிலை வந்து நமக்கு எப்ப நடக்கும், அந்த மூச்சு காற்று நமக்கு சீரா இருந்தா தான் நம்ம சீரா பேச முடியும். நமக்கு மூச்சு காற்று சீரா இல்லைன்னா பேசுறதுலயும் வாய் குளர ஆரம்பிக்கும். அப்புறம் நம்ம எங்கேயாவது வேகமா ஓடிட்டோ அல்லது மலை ஏறிட்டோ நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே தசு புசுன்னு மூச்சு வாங்கும் போது உங்களுக்கு வார்த்தைகள் சரியா வராது. இருங்க நான் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு பேசுறேங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, உங்களுடைய வாக்குக்கு ஆதாரமாக பின்புலமாக உங்களுக்கு பிராணனே இருக்குது அப்படிங்கிறது இங்க சொல்ல வந்துட்டு. ஆனா அந்த வாக்கை பயன்படுத்துவன் அந்த வாக்கினாலேயே அந்தஸ்து பெறுகிறான். அப்படிப்பட்ட அந்தஸ்தை அவன் பெறுவதற்கு அவனுடைய பேச்சாற்றல் மிக மிக முக்கியமாக இருக்கிறது என்பதாக இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப அதனாலதான் இங்க நம்ம வந்து பேசுவதை வந்து ரொம்ப திறமையாக பேசணும், பேச வேண்டியதை பேசணும், கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தன் வந்து பேச ஆரம்பிச்சாலே ஓடிடுவாங்க. நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் எப்படி இருக்கும்னா, அவன் அடையே அவன் வரான் ஓடிடுறான், அவன் வாயை திறந்தானா போட்டு ஆறு வரும் நடத்துருவான் அப்படின்ட்டு பயந்துட்டு ஓடுறவங்களாம் இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவனுக்கு அவன் என்ன பேசுறதுன்னே தெரியாம பேசிக்கிட்டு இருப்பான். நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா அவன் நிறைய தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் கண்டதை உளறிட்டு இருப்பானுங்க. அவன்கிட்ட இருந்து நம்ம கேட்க ஆரம்பிச்சோம்னா நமக்கே என்ன தோணும், இவனை விட்டு ஒதுங்கினா போதும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் நமக்கு வந்துடும். ஏன்னா அப்படி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பேச ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, 1947 நான் அப்படி வாழ்ந்தேங்கன்னு ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அது 87, 97, 2007 அப்புறம் 2025 வரைக்கும் வரும். அப்போ யாருக்கு உட்காந்து கேட்கறது? அப்போ அவன் ஓடிடுவான், சரி நாங்கள் கிளம்புறங்க வேலை இருக்கு அப்படின்ட்டு. அப்போ அது மாதிரி இங்கே என்னன்னா, அந்த வாக்கு சக்திங்கிறது மனிதர்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருந்தாலும், அந்த வாக்கை சரியாக பயன்படுத்த தெரிந்தவன் சமுதாயத்தில் அந்தஸ்தை பெறுகிறான் அப்படிங்கிற வார்த்தையை இந்த உபனிஷத் மந்த்ரா சொல்லுது. இந்த உபனிஷத் மந்த்ரா வந்து அதை ரொம்ப ஹைலைட் பண்ணுது. அப்போ நம்ம வந்து எப்படி பேசணும், அனாவசியமான பேச்சுக்களை தவிர்த்துக்கணும், நம்ம பேசும்போது தேவையான வார்த்தைகளை பேசணும், இல்லை பேசாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம கண்டதை பேசி நம்ம நம்மளுடைய இமேஜை நம்ம இறக்கிக்கவும் கூடாது. கூடுமான வரைக்கும் நம்ம பேசுறதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு பார்த்து பேசணும், இல்லைன்னா மௌனம் மிக மிக சிறப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்ல வருது. அடுத்தது கண்ணின் மகிமை அப்படின்ட்டு கண்ணை பற்றி பேசுது. இது வந்து மூன்றாவது மந்திரம். கண்ணின் நிலையான தன்மையை அறிபவன் இந்த உலகிலும் மறு உலகிலும் நிச்சயமான நிலையை பெறுகின்றான். நிச்சயமாக கண்களே நிலையான தன்மை என்பதாக இந்த மந்திரம் சொல்ல வருது. அப்ப எந்த அடிப்படையில் இது சொல்லுது அப்படின்னா, வாழ்க்கைக்கு நிலையான தன்மையை தருபவை கண்கள், புற உலகில் நிலையான வாழ பார்வை ஆதாரமாக திகழ்கிறது. இப்ப நம்முடைய மனம் சார்ந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, இப்ப என்னுடைய மனதில் வந்து எப்படிப்பட்ட எண்ணங்கள் உதயமாகுது அப்படின்னா, அது என்னுடைய பார்வையின் அடிப்படையில் தான் எனக்கு எண்ணங்களும் உண்டாக்கப்படும். ஏன்னா இங்க மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எதன் அடிப்படையில நமக்கு வளருது அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, நம்மிடத்துல இருக்கிற முக்கியமான புலன் வந்து கண்கள் தான். ஏன் கண்கள் தான் முக்கியமான புலனா இருக்கு அப்படின்னா, அந்த காட்சியின் அடிப்படையில தான் இங்க மனம் வந்து விஷயங்களை சேகரிக்குது. இப்ப நீங்க அதுக்கு உதாரணமா யாரை எடுத்துக்கலாம்னா, சிறு குழந்தைகளை எடுத்துக்கலாம். நீங்க சிறு குழந்தைகளை பாத்தீங்கன்னா, துரு துரு துருன்னு அங்க இங்க போய் எதையாவது இழுத்து போட்டு இருக்கும், எதையாவது எடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படி துருத்துருன்னு இருக்கு அந்த குழந்தைங்க? அந்த இடத்துல போய் பேனாவை இழுக்கும், இந்த இடத்துல டப்பாவை பிடிச்சி இழுக்கும், அப்புறம் அங்க இருக்கிற துணி இழுத்து போடும். அப்ப ஏன் இந்த குழந்தைங்க இப்படி பரபரப்பா போய் வீட்டுல இருக்கிற சாமான எல்லாம் இழுத்து போடுதுன்னா, அந்த கண் பார்வை என்ன பண்ணுதுன்னா, காட்சிகளை காணும் போது அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வ கோளாறுல போய் ஒவ்வொன்றையும் பிடிச்சி இழுக்கும். அதை பிடிச்சி இழுத்து அது என்னன்னு பார்க்கும், அதை நோண்டி பார்க்கும், அதை உடச்சி பார்க்கும். எந்த பொருளையும் உருப்படியா வைக்காது. குழந்தைங்க கிட்ட மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா அப்படி ஒரு கேரக்டர் இருக்கும். அது என்ன காரணம்னா, கண்கள் தான் அதுக்கு முக்கியமான புலன் காரணம். அப்ப இந்த கண்கள் மூலமா தான் நம்ம காட்சிகளை வைத்துக் கொண்டுதான் நம்முடைய மனதினுடைய வாழ்க்கையை நம்ம சிறக்க வைக்கவும் சீரழிக்கவும் முடியும் என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அதனாலதான் மகான்கள் வந்து ஆரம்பத்திலேயே நமக்கு புலன்களை அடிப்படையா வைத்து நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, தீயவை பார்க்காதே, தீயவை கேட்காதே, தீயவை பேசாதே அப்படின்ட்டு நம்முடைய புலன்களுக்கு முக்கியமான கமாண்ட் இந்த மூணையும் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா, கண்கள் வந்து கெட்டதை பார்த்துருச்சுன்னா அதுல ஈர்க்கப்பட்டு விடும். அதுல ஈர்க்கப்பட்டு விட்ட உடனே அதுதான் நமக்கு தேவைப்படுதுன்னு ஆசைப்பட்டு அதுல போய் சிக்கிக்கும். அப்ப இங்க வந்து இந்த கண்களை வந்து இங்க ஒப்பீடு பண்ணி அது வந்து மனம் வளர்வதற்கு காரணமாக இருக்கிறதுனால, இப்ப இந்த மனம் பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயத்த கண்களை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுது. இப்ப பேனா வந்து பார்த்த உடனே இது என்னன்னு கேக்குது குழந்தை, அம்மா வந்து இது பேனான்னு சொல்லி கொடுக்குறா. இன்னொன்னு பார்த்துட்டு இது என்னன்னு கேக்குது, இது பென்சில்னு சொல்லி கொடுக்குறா. அப்ப இங்க பேனா பென்சில் அப்படின்னு ஒவ்வொன்றையும் ஐடென்டிஃபை பண்றதுக்கு அந்த குழந்தைகிட்ட என்ன தேவைப்படுதுன்னா, கண்கள் தேவைப்படுது. அப்ப இந்த கண்கள் மூலமா பார்த்த உடனே அதை என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்தது குழந்தைக்கு என்ன தேவைப்படுது, காது தேவைப்படுது. அப்ப இது மாதிரி ஒவ்வொரு புலன்களும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயமாக இருக்கிறதுனால இந்த பிராணனுடைய அடிப்படையில இந்த புலன்கள் இயங்குகின்றன என்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்த இங்க இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய இந்த பகுதி பேசுது. அப்ப இங்க எதையும் பார்த்து நிச்சயித்தால் மட்டுமே அவற்றின் தேவையையும் தேவையின்மையையும் எளிதாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்படி புற வாழ்க்கைக்கும் அக வாழ்க்கைக்கும் ஒரு ஆதாரத்தையும் நிலையான தன்மையையும் தருவதால் கண்கள் நிலையான தன்மை என்று இந்த இடத்திலே பார்க்கப்படுகிறது என்பதாக இந்த மந்திரம் நிறைவு செய்கிறது. அடுத்த மந்திரத்துல காதின் மகிமை பேசப்படுகிறது. காதை பற்றி சொல்லுது. இப்ப காது என்பது என்னன்னா, நம்ம கேட்டல்ங்கிற ஒரு விஷயம்தான் நமக்கு வந்து அந்த புரிதலை கொடுக்கும். இப்ப கண்கள் வந்து ஒரு பேனாவை பார்க்கலாம், ஆனா அது பேனாங்கிறத நீங்க காதுகளால் கேட்கும் போதுதான் அது பேனான்னு ஒரு முடிவுக்கு வர முடியும். உங்களுக்கு காது கேட்கும் சக்தி இல்லாத குழந்தைகிட்ட போய் கண்ணில் பேனாவை பார்க்கும், ஆனா அது என்னன்னு அந்த குழந்தைக்கு நீங்க எப்படி புரிய வைக்க முடியும்? அப்ப வெறும் கண்ணு மட்டும் இருந்தா அந்த குழந்தையினால அந்த பொருளை ஐடென்டிஃபை பண்ண முடியுமானா? முடியாது. அப்ப கண்ணும் இருக்கணும், காதும் சரியா இருக்கணும் இல்லையா. அப்ப கண்கள் வந்து ஒரு பொருளை பார்க்கும், காது வந்து அந்த பொருளுடைய பெயரை அறிந்து கொண்ட பிறகுதான் மனசு அதை பதிவு பண்ணும். அப்ப இங்க மனசு டெவலப் ஆகணும்னா இங்க புலன்கள் சரியாக இயங்க வேண்டும்ங்கிற அடிப்படையில இங்க காதையும் எடுத்து பேசுது. அப்ப காது என்ற செல்வத்தை அறிபவனுக்கு ஆன்மீகம் மற்றும் உலகியல் சம்பந்தமான எல்லா விருப்பங்களும் நிச்சயமாக கைகூடுகின்றன. ஆகவே இங்கு காதுதான் ஒரு மிக உயரிய செல்வம் என்பதாக பார்க்கப்படுகிறது என்று இங்க சாந்தோக்கிய உபநிஷத் பேசுது. ஏன் வந்து காதுதான் மிக முக்கியமான செல்வம் என்பதாக பேசப்படுகிறது அப்படின்னு பார்த்தா, நம்ம தமிழ்ல கூட ஒரு பழமொழி இருக்கு, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு திருவள்ளுவருடைய திருக்குறளும் இருக்கு. இப்ப இங்க செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நீங்க கண்கள் வழியா ஒரு விஷயத்த பார்த்தா மட்டும் போதாது, அதை காதுகள் வழியா புரிந்து கொள்ளும் போதுதான் மனசு அதை வந்து இது இது இன்னது அப்படின்னு பகுத்து பிரித்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்ப காதை வந்து ஏன் ஒரு உயர் செல்வமா பாக்குறாங்க, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அப்படிங்கிறாரு திருவள்ளுவரே சொல்றாரு. அப்ப செல்வத்துள் செல்வம் செவி செல்வம்னு ஏன் சொல்றாருன்னா, இப்ப நம்ம இது மாதிரி விஷயங்களை காதுகள் வழியா தானே கேட்டு புரிஞ்சுக்க முடியும். அப்ப நீங்க காதுகள் வழியா இது மாதிரி அத்தியாத்ம ஞான கல்வியும் கற்றுக்கொள்ளலாம், அதே காதுகள் வழியா நீங்க கட்ட விஷயங்களையும் கற்றுக்கொள்ளலாம். ரெண்டுக்குமே காது தான் உங்களுக்கு பயன்பாட்டில் இருக்கு. அப்ப நீங்க காதை எப்படி பயன்படுத்துறீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய மனமானது விரியும். அப்ப நீங்க கெட்ட விஷயங்களை காதுல வழியா கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க மனசு என்ன ஆகும், கெட்டதை நோக்கி ஈர்க்கப்பட்டு நீங்க கெட்டவனா மாறிடுவீங்க. அப்ப உங்க பிஹேவியர் வந்து ஏன் கெட்டு போச்சு அப்படின்னா, நீங்க கேட்ட விஷயங்கள் போற கெட்ட விஷயங்கள். அப்ப நீங்க நல்ல விஷயங்களை மட்டும் கேட்டு நல்ல விதமா வளர்ந்துருந்தீங்கன்னா உங்க பிஹேவியர் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும் இல்லையா. அப்ப அதனால இங்க செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் என்று திருவள்ளுவர் சொல்வது போல இங்க சாந்தோக்கிய உபநிஷத்து காதே வந்து ஒரு மிக உயரிய செல்வம் என்பதாக இங்க பாக்குது. அப்ப செல்வத்தை அறிபவன் என்றால் செல்வம் சம்பாதிக்கும் வழியை அறிந்தவன் என்பது பொருள் என்பதாக பார்த்தாலும், உண்மையில் அந்த செல்வம் என்ன, வேத காலத்தில் இந்த உலகியல் விருப்பங்களுக்கும் சரி ஆன்மீக விருப்பங்களுக்கும் சரி அவற்றை நிறைவேற்றுவதற்கான இது போன்ற அத்தியாத்ம கல்வியை கற்றுக்கொள்வதற்கான ஒரு புலனாக இந்த செவி புலன் பார்க்கப்பட்டது என்றுதான் இங்க சாந்தோக்கிய உபநிஷத்து இந்த காதை பற்றி பெருமையாக பேசுது. அப்ப இங்க காதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இது மாதிரி அத்தியாத்ம ஞான கல்விகளை கேட்பது, சிரவணம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு. சான்ஸ்கிரிட் வேர்ட்ல வந்து சிரவணம் அப்படின்னா கேட்டல்னு அர்த்தம். அப்ப காதுகளால் இது போன்ற உயரிய விஷயங்களை கேட்கும் போதுதான் நமக்கு அந்த புரிதல் வந்து நம்ம எதற்காக வந்திருக்கிறோம், நம்ம நம்மளை பத்தி நம்ம தெரிந்து கொள்ள முடியும், அவளை நம்ம கேட்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இது இது இன்னதுன்னு பகுத்தறிய முடியும். அப்ப நம்ம இந்த உலகியல் வாழ்க்கையில வாழ்வதாக இருந்தாலும் சரி ஆன்மீக வாழ்க்கையை வாழ்வதாக இருந்தாலும் சரி நம்மிடத்தில் இருக்கின்ற மிக முக்கிய புலன்களில் காது மகத்தான பங்கை வகிக்கிறது என்பது அடிப்படையில இங்கு காதை பற்றி பேசும்போது அந்த செல்வத்தை அறிபவன் என்றால் அந்த காது என்ற செல்வத்தின் வாயிலாக இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் அவன் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இந்த இடத்துல சாந்தோக்கிய உபநிஷத்து இந்த புலன்கள்ல மூணு புலன் பேசிடுச்சு, கண்ணு காது அப்புறம் நம்ம என்னென்னு பார்த்தோம், கண்ணின் மகிமை வாக்கின் மகிமை வார்த்தை பேச்சு இந்த மூன்றும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப அடுத்தது மனதின் மகிமை, இப்ப மைண்டை பத்தி பேசுது. இப்ப இது வந்து ஐந்தாவது மந்திரம். மனதின் இருப்பிடத்தை அறிந்தவன் தன்னை சேர்ந்தவர்களுக்கு நிச்சயமாக புகையிடமாக திகழ்கின்றான். ஆகவே இங்கு மனமே இருப்பிடம் என்பதாக இந்த மந்திரம் மனதின் மகிமையை பற்றி பேசுது. அப்ப ஐந்து புலன்களும் புற உலகிலிருந்து பெறுகின்ற தகவல்கள் அனைத்திற்கும் இருப்பிடமாக திகழ்வது மனம். அதனால்தான் மனதை இருப்பிடம் என்று இங்கு கூறப்படுகிறது என்று பார்க்கிறோம். அப்ப இப்ப நம்முடைய மனசானது எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மனம்ங்கிறது உங்களுக்கு உண்மையிலே கிடையாது, நீங்க பிறக்கும் போது நீங்க சின்ன குழந்தையா இருக்கும் போது உங்களுக்கு மனசு ஆக்டிவேட் ஆகல. ஆனா அந்த மனதை எப்படி நீங்க ஆக்டிவேட் பண்றீங்க அப்படின்னா செயல்பாட்டுக்கு கொண்டு வரீங்க அப்படின்னா அது புலன்கள் அடிப்படையில கண்களால் ஒரு விஷயத்த பாக்குறீங்க, காதுகளால் ஒரு விஷயத்த கேட்கறீங்க, அதையெல்லாம் இது இது இன்னது என்று பார்த்து பெரியவங்க சொல்றதை வச்சு கேட்டு அதை நீங்க உள்ள போய் ஸ்டோர் பண்றீங்க. அப்பதான் உங்களுக்கு மனசானது விரிய ஆரம்பிக்குது. அப்பதான் இந்த விஷயங்கள் எல்லாம் உள்ள போய் உங்க மனம் வந்து பெரிய மனமா மாறிடுது. அப்ப இந்த மனம் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை உள்வாங்கி கொண்டு ஏராளமான விஷயங்களை உள்ள வச்சுக்கிட்டு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு. அப்ப இப்படி இருக்கிற இந்த மனம் வந்து எல்லாவற்றிற்கும் இருப்பிடம் என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. மனசு தான் வந்து இந்த புலன்களையும் வச்சுக்கிட்டு இருக்குது, இந்த உடலையும் வச்சுக்கிட்டு இருக்குது. அப்ப இங்க இந்த அடிப்படையில இங்க மனம் தான் அதனுடைய இருப்பிடம் அப்படிங்கறத சொல்ல வந்துட்டு, அடுத்தது இது எல்லாத்துக்கும் எது ஆதாரமா இருக்கு. இப்ப இந்த மனசு பார்க்கலாம், காது பார்க்கலாம், கண்கள் பார்க்கலாம், வாக்கு பார்க்கலாம், வார்த்தை, ஆனா இது எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக முதலாவதாக முதன்மையானதாக பிராணன் மட்டுமே இருக்கிறது என்று இனி வருகின்ற ஆறாவது மந்திரத்திலிருந்து பதினைந்தாவது மந்திரத்தின் வரைக்கும் இந்த பிராணனை பற்றி பேச போகுது இந்த இடம். அதுல என்ன சொல்ல வருதுன்னா, இந்த பிராண வித்யா வந்து இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த பிராண வித்யாவில வந்து முதல் முதல்ல நமக்கு மூத்தது எது, பிராணன். அப்ப முதன்மையானது ஆகிய இரண்டு மகிமைகளுடன் கூடியதாக இந்த பிராணனை நம்ம பார்த்தோம். நான்கு புலன்களின் பண்புகள் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அப்ப பிராணனின் இரண்டாவது மகிமை விளக்குவதற்காக ஒரு கதை கூறப்படுகிறது என்று இங்க ஒரு கதை வருது இந்த இடத்துல. அது நம்ம அடுத்த வருகின்ற வகுப்புல பார்க்கலாம். இன்றைய நேரம் கருதி இந்த வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.